نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் இந்த திருமண நிகழ்ச்சியிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இந்த திருமணத்தை முஸ்லிம்கள் எப்படி நடத்துகிறார்கள்? ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இதை நடத்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் எதை செய்தாலும் அல்லது எதை விட்டாலும் அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து தெளிவான ஒரு வழிகாட்டுதல் அவர்களுக்கு வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கர் அல்லாஹ கசீரா. உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் பயந்து கொண்டாரோ, மேலும் யார் அல்லாஹுவை அதிகம் நினைக்கிறாரோ அவருக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். என் அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒரு வழிகாட்டியாக, சிறந்த ஒரு சமுதாய தலைவராக, சிறந்த ஒரு குடும்ப தலைவராக நமக்கு திகழ்கிறார்கள். எந்த வகையில் நமக்கு முன் உதாரணம் வேண்டுமென்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே அந்த முன் உதாரணத்தை நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தின் அடிப்படைகளை நமக்கு சொன்னார்கள், திருமணத்தின் நோக்கத்தை நமக்கு சொன்னார்கள். இன்றைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், பலர் தங்கள் வாழ்க்கையிலே நடக்கின்ற பல சந்தர்ப்பங்களை, பல சூழ்நிலைகளை இது எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முனை என்று சொல்வார்கள். இது எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முனை, இதன் பிறகு என் வாழ்க்கை இப்படி மாறியது, இதற்கு பிறகு என் வாழ்க்கை இப்படி மாறியது என்று சொல்வார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை திருமணம் என்பதும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனைதான். திருமணத்திற்கு முந்திய ஒரு வாழ்க்கை, திருமணத்திற்கு பிந்திய ஒரு வாழ்க்கை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் அவர் தன்னுடைய மார்க்கத்தின் ஒரு பகுதியை முழுமைப்படுத்தி கொண்டார், மீதமுள்ள பகுதியில் அவர் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும் என்று கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்ற வழிமுறைகள் ஏராளம் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் இந்த திருமணம் என்பது. 24 மணி நேரமும் சுன்னாவிலே இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த திருமணத்தின் மூலமாக ஒரு ஆணுக்கு கிடைக்கப்பெறுகிறது, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறைப்படுத்தினார்கள், இது அல்லாஹுவின் கட்டளை என்ற எண்ணத்திலே கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்படுகிறார்கள். முஸ்லிமுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். இந்த திருமணத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குண்டான காரணத்தை, நோக்கத்தை சொல்லித் தருகிறார்கள். இந்த திருமணத்தின் மூலமாக நல்ல சந்ததிகளையும், மேலும் அல்லாஹ் அனுமதித்த வழியிலே தன் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வது, இதன் மூலமாக அல்லாஹுவை திருப்தி அடைய செய்வது, சமூகத்தை பாதுகாப்பது, தன்னுடைய கற்பை பாதுகாப்பது, ஒழுக்கத்தை பாதுகாப்பது, நல்ல சந்ததிகளை உருவாக்குவது என்ற எண்ணத்திலே ஒரு முஸ்லிம் திருமணத்தை நாட வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய திருமணத்திற்குண்டான நோக்கம். இந்த நோக்கம் சரியாக இருந்தால் அடுத்து இதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளும் இதற்காக செய்யப்படுகிற அந்த நடவடிக்கைகளும் சரியாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண் தனக்குரிய மணமகளை தேர்ந்தெடுப்பதற்குரிய விளக்கங்களை சொன்னார்கள். ஒரு மணமகள், ஒரு பெண் தனக்குரிய மணமகனை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கும் விளக்கங்கள் சொன்னார்கள். மார்க்கமும் மறுமையும் நோக்கமாக இருந்தால், அல்லாஹ் இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகளுக்கு பின்னால் அல்லாஹ் நாடப்பட்டவனாக, அல்லாஹுவை நாட்டம் கொண்டவர்களாக இருந்தால், அதற்கு அவர்களுடைய இந்த திருமணத்திலிருந்தே அந்த வெளிப்பாடு ஆரம்பமாகி விடுகிறது. எதற்காக இவன் இந்த திருமணத்தை நாடுகிறான்? அல்லாஹுவின் பொருத்தத்திற்காகவா, மறுமைக்காகவா, நல்ல சந்ததிகளுக்காகவா என்ற நோக்கங்கள் எல்லாம் அவனுடைய திருமணத்திலிருந்தே வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. இன்று பார்க்கிறோம், திருமணம் என்று பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும் போதே பெண் வீட்டிலும் சரி ஆண் வீட்டிலும் சரி, நம்ம தகுதிக்கு ஏற்றாது போல் நாம் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், நம்ம தகுதிக்கு ஏற்றால் போல் நாம் நம்முடைய வீட்டுக்கு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று பொதுவாக பேசுகிறார்கள். நம்முடைய தகுதி என்றால் என்ன? சிலர் பொருளாதாரத்திலே பார்க்கிறார்கள், சிலர் குடும்ப அந்தஸ்திலே பார்க்கிறார்கள். இப்படி இந்த உலகம் சார்ந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து இவர்கள் பெண் தேடுகிறார்கள், மாப்பிள்ளை தேடுகிறார்கள். அதாவது துன்யாவே அங்கே நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் முதலாவதாக அந்த பெண்ணிடத்திலே மார்க்க பற்று சரியாக இருக்கிறதா, மார்க்கத்தை பேணுகிறாளா, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை ஈமானை தெரிந்தவளாக இருக்கிறாளா, தொழுகை சரியாக இருக்கிறதா, நோன்பு சரியாக இருக்கிறதா, அந்த பெண்ணிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா, நற்குணம் இருக்கிறதா, இது அடிப்படையாக இருக்க வேண்டும். அதை போன்றுதான் ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தையும் குணத்தையும் தான் அடிப்படையாக சொல்லுகின்றார்கள், மார்க்கத்தையும் குணத்தையும் அடிப்படையாக சொல்லுகின்றார்கள். உங்களிடத்திலே ஒரு பெண் கேட்டு வருகிறார், அவருடைய மார்க்க பற்றும் ஒழுக்கமும் அவருடைய நற்குணங்களும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அவருக்கு நீங்கள் மனம் முடித்துக் கொடுங்கள். அவர் பெண் கேட்டு வந்த இடத்திலே அவருடைய அவர் எந்த பெண்ணை கேட்கிறாரோ அவருக்கு அந்த பெண்ணை நீங்கள் மனம் முடித்துக் கொடுங்கள். அப்படி கொடுக்கவில்லை என்றால் பெரும் குழப்பமும் சீர்கேடுகளும் நிகழ்ந்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்கள்? திருமண பந்தத்திலே இணைகின்ற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து, தீனை அடிப்படையாக வைத்து, அதாவது அல்லாஹுடைய தீன் முழுமையாக வேண்டும், மார்க்கம் என்னிடத்திலே சீர்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இணைய வேண்டும். ஆண் பெண்ணுக்கு துணையாக இருக்க வேண்டும், பெண் ஆணுக்கு துணையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலே? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலே, மார்க்கத்தை பேணுகின்ற விஷயத்திலே, மறுமைக்குரிய காரணங்களிலே இருவரில் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்க வேண்டும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இன்றைய குடும்ப வாழ்க்கையை பெரும்பாலும் எடுத்து பார்த்தால் ஏதோ சில தேவைகளுக்காக அல்லது சில ஆசைகளுக்காக மட்டும் இணைவதை போன்று இன்றைய திருமண பந்தங்கள் இருப்பதை பார்க்கிறோம். வாலிப காலத்திலே சந்தோஷமாக இருப்பார்கள், பிறகு ஒருவரை ஒருவர் திரும்பி பார்க்காத அளவுக்கு முகம் திருப்பிக் கொள்வார்கள். இருவருக்கும் இடையிலே இந்த துன்யா சார்ந்த, உலகம் சார்ந்த பேச்சுகளும் உலகம் சார்ந்த விஷயங்களிலே குறிக்கோளும் தான் அவர்களிடத்திலே காணப்படும். என்னங்க, கல்யாணம் ஆயிருச்சு, ஒரு புள்ள பிறந்துருச்சு, நீங்க கப்பலுக்கு போகலையா, நீங்க சம்பாதிக்கலையா, வீடு வாங்கலையா? அதுவும் பொதுவாக இந்த ஜில்லாக்களிலே பெண் குழந்தை பிறந்து விட்டால், ஒரு குழந்தை பிறந்து விட்டால் போதும், அடுத்த ஆண்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த பெண் குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே தன் முழு வாழ்க்கையையும் அவர்கள் தொலைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இன்று நம் சமூகம் மாறியிருப்பதை பார்க்கிறோம். பெண்களை பொறுத்தவரை பெரும்பாலும் இல்லா மாஷா அல்லா, சில நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், துன்யா சார்ந்த சிந்தனைகள், பெரிய வீடு கட்ட வேண்டும், நல்ல வசதியான வாழ்க்கை, நிறைய நகை நட்டுகள், இப்படி இந்த துன்யாவையே குறிக்கோளாக வைத்து அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். கொஞ்ச நாட்களிலே ஆண்களும் அந்த சிந்தனைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். பிறகு இருவருடைய பார்வையிலிருந்தும் மறுமை எடுபட்டு போகிறது. இருவருடைய பார்வையிலிருந்தும் மறுமை எடுபட்டு போய்விடுகிறது. அல்லாஹ் மறுமையினால் தீர்ப்பு நாள் இந்த உலகத்தை அல்லாஹ் மறுமைக்காக கொடுத்திருக்கிறான், மறுமையின் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதுதான் நோக்கம் என்ற சிந்தனைகள் எல்லாம் எடுபட்டு போய் இந்த துன்யாவின் ஆடம்பர வாழ்க்கை, இந்த துன்யாவின் வசதியான வாழ்க்கை, இதுவே அவர்களுடைய குறிக்கோளாக மாறி இதற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நான் இந்த இடத்திலே இந்த விஷயத்தை சொல்வதன் மூலமாக யாரும் இப்படி எண்ணிவிட வேண்டாம், துன்யாவுடைய வாழ்க்கை அறவே தேவையில்லை என்று கூறுகிறேன். இல்லை, துன்யாவுடைய வாழ்க்கை தேவை, யாரும் அதை மறுக்கவில்லை. செல்வம் தேவை, நல்ல பொருளாதாரம் தேவை, ஆனால் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இந்த துன்யாவுக்காக வேண்டி மறுமையை தொலைப்பது, துன்யாவிற்காக மறுமையை இழப்பது, துன்யாவுடைய வாழ்க்கைக்காக மறுமையை தொலைத்து விடுவது, ஆகிரத்தை மறந்து விடுவது, வணக்க வழிபாடுகளை பாழாக்குவது, மறுமையின் சிந்தனை இல்லாமல் வாழ்வது, அல்லாஹுவை மறந்து வாழ்வது, மார்க்கத்தை மறந்து வாழ்வது, இன்னும் அடுத்தது மார்க்கத்தை மீறி வாழ்வது, அல்லாஹுடைய கட்டளைகளை மீறி வாழ்வது, பாவமான வாழ்க்கை, அனாச்சாரமான வாழ்க்கை, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடுதல், இந்த வாழ்க்கை இதுதான் கண்டிக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை இது கண்டிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லாஹு தஆலா நம்மை இதற்காக படைக்கவில்லை, நம்மை அல்லாஹ் படைத்ததற்கு நோக்கம் இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், வமா கலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லை என்று. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை ஒருவனுக்கு சீரும் சிறப்புமாக அமைந்து விடுகிறது. அவன் விரும்பியதெல்லாம் கிடைத்து விடுகிறது. பெரிய வீடு கட்டி கொள்கிறான், பெரிய படிப்புக்கு சொந்தக்காரனாகி விடுகிறான், எல்லாம் அவனுக்கு நிறைவேறி விடுகிறது. இதனால் ஒருவன் வெற்றியடைந்து விட்டான், அவன் வாழ்க்கையிலே உயர்ந்து விட்டான் என்று நாம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. இம்மை இந்த உலக வாழ்க்கையிலே பாருங்கள், பொருளாதாரத்தை சேர்த்தவர்கள் எல்லாம் நிம்மதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்கள் எல்லாம் நிம்மதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது. அல்லது பெரிய பட்டப்படிப்பு படித்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. இப்படி இந்த துன்யாவின் எந்த காரணங்களை எடுத்தாலும் சரி, அது பார்ப்பதற்கு வெளிரங்கத்திலே ஒரு கவர்ச்சியாக, ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகாக தெரியலாமே தவிர, உண்மையான நிம்மதி, வாழ்க்கையின் உண்மையான ஒரு தத்துவம் அதில் கிடையாது. வாழ்க்கையின் உண்மையான தத்துவம் இருக்கிறதே, அது இறை வழிபாட்டிலே இருக்கிறது, நல்ல உள்ளங்களிலே இருக்கிறது, நல்ல சிந்தனைகளிலே இருக்கிறது, அழகிய குணங்களிலே இருக்கிறது, நல்ல பண்பாடுகளிலே இருக்கிறது. இதில் தான் வாழ்க்கையின் நிம்மதி இருக்கிறது. இது போன்றுதான் மறுமை வாழ்க்கை. எந்த வாழ்க்கையில் நாம் நிரந்தரமாக தங்கப் போகிறோமோ ஆகிரத்துடைய வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் எப்போதும் மறுமை சிந்தனையிலே இருப்பான், அவன் எப்போதும் மரண சிந்தனையிலே இருப்பான், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த நாளை அவன் நினைத்துக் கொண்டிருப்பான். காஃபிரை போன்று மறுமையை மறந்தவனாக, அல்லாஹுவை மறந்தவனாக, விசாரணை நாளை மறந்தவனாக அவன் இருக்க மாட்டான். ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுவை நம்புவது உண்மை என்றால், மறுமை நாளை நம்புவது உண்மை என்றால், சொர்க்க நரகத்தை நம்புவது உண்மை என்றால், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இறை அச்சம், அல்லாஹுடைய பயம் என்பது வெளிப்பட வேண்டும். தொழுகையில் தக்வா வெளிப்பட வேண்டும். உங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கலிலே தக்வா வெளிப்பட வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தக்வா வெளிப்பட வேண்டும். உங்களுடைய மக்கள் தொடர்பிலே, மக்களுடன் நீங்கள் பேசுவதிலே, நீங்கள் அவர்களை சந்திப்பதிலே, அவர்களோடு பழகுவதிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தக்குவா வெளிப்பட வேண்டும். தொழுகையில் தக்குவா என்ன? அல்லாஹுவை பயந்திருத்தல். ஓதுகின்ற விஷயங்களை கவனமாக அதனுடைய பொருள் அறிந்து, அதனுடைய தத்துவங்கள் அறிந்து ஓதுதல் தொழுகையினுடைய தக்குவா. கொடுக்கல் வாங்கலிலே தக்குவா என்றால் என்ன? என்ன வாக்கை கொடுத்தோமோ அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். மோசடி செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பிறருடைய பொருளை அவருடைய திருப்தி இல்லாமல் எடுக்கக்கூடாது. முஸ்லிம் யாருக்கும் வஞ்சகம் செய்ய மாட்டான், பொய் பேசி தன் வியாபாரத்தை அவன் நடத்த மாட்டான், ஏமாற்ற மாட்டான், நிறுவையிலோ அல்லது அளவையிலோ அவன் குறைவு செய்ய மாட்டான். எப்படி? தொழுகையில் குறைவு செய்வதை, தொழுகையில் அலட்சியம் செய்வதை, தொழுகையில் கவனக்குறைவாக இருப்பதை, தொழுகையை வீணடிப்பதை அல்லாஹ் கண்டிக்கிறானோ, ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையின் நேரங்களை அலட்சியம் செய்கிற, தொழுகையின் நேரங்களை அலட்சியம் செய்கிற தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். என் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே மேலும் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகையின் நேரங்களில் அலட்சியம் செய்பவர்களையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிக்கிறான் என்றால், இன்று தங்களை முஸ்லிம் என்று சொல்கிற பலர் அறவே தொழுகை இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அறவே தொழுகை இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். சிலர் என்ன எண்ணி இருக்கிறார்கள்? ஜும்ஆ தொழுகைக்கு சென்றால் போதும் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். சிலர் பெருநாள் தொழுகைக்கு சென்றால் போதும் என்று விளங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? யார் ஒருவர் தொழுகை கடமை என்பதை தெரிந்ததற்கு பிறகு வேண்டுமென்றே அந்த தொழுகையை விட்டாரோ, எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அலட்சியத்தால் யார் ஒரு தொழுகையை விட்டாரோ, அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். தொழுகையை விட்டவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அவர் மரணித்தால் அவருடைய மரணம் குஃபுர் என்ற இறை நிராகரிப்பிலே ஏற்பட்ட ஒரு மரணமாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐங்கால தொழுகைகளை தொழுகாத மனிதர் இறந்துவிட்டால் நாளை மறுமையிலே அவர் ஃபிரௌனோடு, காரூனோடு, ஹாமானோடு எழுப்பப்படுவார். இவர்களெல்லாம் பெரிய கொடும் காஃபிர்கள், இவர்களோடு மறுமையிலே இவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பைன ரஜுலி வல் குஃப்ரி தர்க்குஸ் ஸலாத், இறை நிராகரிப்புக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையிலே தொழுகையை விடுவதுதான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் தொழுகையை பாதுகாக்க வேண்டும். அது அவன் அல்லாஹுவை பயந்து கொள்வதாகும். அவனுடைய பொருளிலே அவன் அல்லாஹுவிற்காக அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இது செல்வத்திலே உள்ள தக்குவா. இன்று எத்தனை முஸ்லிம்கள் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுகிறார்கள்? அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வலா யஹ்சபன்னல் லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைரன் லஹும் பல் ஹுவ ஷர்ரன் லஹும் சயதவக்கூன மா பக்லூ பிஹி யௌமல் கியாமா. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் கர்மித்தனம் காட்டுபவர்கள் அந்த கர்மித்தனத்தை தங்களுக்கு நன்மையாக, செல்வமாக, மேன்மையாக எண்ணிவிட வேண்டாம். பலர் என்ன எண்ணுகிறார்கள்? இவ்வளவு செல்வம் இருக்கிறது, 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது, இதற்கு நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு தொகையாக இருக்கிறதே, இதை எப்படி கொடுப்பது? 1 கோடி ரூபாய் இருக்கிறது, 1 கோடி ரூபாய்க்கு 2.5 லட்சம் ரூபாய் ஜக்காத்து அவர் கொடுத்தாக வேண்டும். அவரிடத்திலே தங்கமோ வெள்ளியோ வியாபார பொருட்களோ உதாரணத்திற்கு 1 கோடி இருக்கிறது என்று சொன்னால், அந்த 1 கோடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோடி அதிகமானால் அதற்கு ஏற்றால் போல் 40%, 40%லே 1%, 2.5%, 100%க்கு 2.5% அவர் தன்னுடைய பொருளுக்குண்டான ஜக்காத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இதை இவர் நன்மை என்று எண்ண வேண்டாம், மாறாக இது இவருக்கு பெரிய தீமையாகும். இந்த செல்வம் நாளை மறுமையிலே நரக நெருப்பான மாலையாக செய்யப்பட்டு அவருடைய கழுத்திலே போடப்படும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணியின் கையில இரண்டு வளையல்கள் இருந்தன, மொத்தமான தடிப்பமான இரண்டு வளையல்கள் இருந்தன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பெண்மணியே, இந்த ரெண்டு வளையல்களுக்குண்டான ஜகாத்தை நீ நிறைவேற்றி வருகிறாயா? அத்து அத்தீன ஜகாத்தஹுமா, இந்த ரெண்டு வளையல்களுக்குண்டான ஜகாத்தை நீ நிறைவேற்றி வருகிறாயா? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நீ கொடுத்து வருகிறாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், நீ கொடுக்கவில்லை என்றால், இதற்குரிய ஜகாத்தை நீ கொடுக்கவில்லை என்றால், நாளை மறுமையிலே நரக நெருப்பால் செய்யப்பட்ட இரண்டு வளையங்கள் உனக்கு அணிவிக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபி பெண்மணிகளுடைய இரையச்சம், மறுமையின் பயம் நாம் சொல்லவா வேண்டும்? உடனே அந்த இரண்டு வளையல்களையும் கழட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே வைத்து விடுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த ரெண்டும் அல்லாஹுவின் பாதையிலே தர்மமாக இருக்கட்டும், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. இப்படி பொருளிலும் நாம் அல்லாஹுவை பயப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்றுதான் நம்முடைய பொருளாதாரத்திலே, அதாவது பிறரோடு உள்ள கொடுக்கல் வாங்கலிலே. இன்று பாருங்கள், எத்தனை பேர் கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை திரும்ப கொடுக்காமல் மறுக்கிறார்கள், கால தாமதம் செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீத், அல்லாஹுவின் பாதையிலே கொல்லப்பட்டவர். ஷஹீத் என்றால் யார்? அல்லாஹுவின் பாதையிலே எதிரிகளால் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக கொல்லப்பட்டவர். அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்யும் போது கொல்லப்பட்டவரை ஷஹீத் என்று சொல்லப்படும். ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும், ஆனால் அவருடைய கடனை தவிர. இந்த கடனை கடன் கொடுத்தவர் மன்னிக்காதவரை, அல்லது இந்த ஷஹீதுடைய வாரிஸ், அவருடைய சொந்தக்காரர்கள், பிள்ளைகளோ வேறு சொந்தக்காரரோ, அந்த கடனை நிறைவேற்றாதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இவர் மீது ஏதாவது கடன் இருக்கிறதா என்று. அப்படி கடன் இருக்கிறது என்று சொன்னால், இந்த கடனை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது செல்வத்தை அவர் விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்பார்கள். அப்படி விட்டு சென்றிருக்கிறார் என்றால் வாரிசுகளுக்கு சொல்வார்கள், இவருடைய கடனை நிறைவேற்றி விடுங்கள் என்று. பிறகு ஜனாசா தொழுகை நடத்துவார்கள். இல்லை, இவரிடத்திலே இந்த கடனை நிறைவேற்றுவதற்கு செல்வம் இல்லை, யாரும் இவருடைய கடனை அடைப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தாமல் திரும்பி விடுவார்கள். பார்த்தீர்களா எப்படிப்பட்ட கடுமையான கட்டளை? நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கின்ற அந்த காட்சிகளை நமக்கு சொல்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய செல்வத்தில், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய செல்வத்திலே ஒரு பல் துலக்கும் குச்சியை, ஒரு பல் துலக்கும் குச்சியை அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுத்திருந்தாலும் இதற்காக அவன் மறுமையிலே நிறுத்தப்படுவான். மறுமையிலே அவன் நிறுத்தப்படுவான், விசாரிக்கப்படுவான். இவனிடத்திலே நன்மைகள் இருந்தால் அந்த நன்மைகளை அநீதி இழைக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். இவனிடத்திலே நன்மை இல்லை என்றால் யாருடைய பொருளை இவன் எடுத்திருந்தானோ அவனுடைய பாவங்களை இவனுடைய தலையிலே சுமத்தப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோன்றுதான் வாக்குகளை காப்பாற்றுவது, அமானிதங்களை பேணுவது, பிறருடைய கண்ணியத்தை பேணுவது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை கூறும்போது சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வகிதாலுஹு குஃப்ருன், ஒரு முஸ்லிமை ஏசுவது, கெட்ட வார்த்தைகளால் ஒரு முஸ்லிமை திட்டுவது, இது ஒரு பெரும் பாவமாகும். ஒரு முஸ்லிமிடத்திலே சண்டை செய்வது இறை நிராகரிப்பை ஏற்படுத்துகிற ஒரு குற்றமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி தக்வா, இறையச்சம் என்பது ஒரே ஒரு வழியிலே அல்லது ஒரு வழிபாட்டிலே சுருங்கிவிடக்கூடிய ஒன்று கிடையாது. முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இறை வழிபாட்டிலிருந்து ஆரம்பமாகி அவனுடைய பொருளாதாரம், குடும்பம், சமூக வாழ்க்கை என்று விசாலமாக பரவி இருக்கக்கூடிய ஒரு பண்புதான் தக்வா என்பது. ஆகவே திருமணத்தை நாடுகின்ற இந்த தம்பதிகளுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுக்கிற உபதேசம் என்னவென்றால், தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். நான் ஒரு பெண்ணை அல்லாஹுவின் பெயர் கூறி சொந்தமாக்கி கொள்கிறேன், அந்த பெண்ணுக்கு நான் கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன, அவளை நான் எப்படி பராமரிக்க வேண்டும்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவி என்ற விதத்திலே அந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை திருமணத்திற்கு முன்பதாகவே திருமணம் முடிக்கின்ற மணமகன் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி தொழக்கூடிய தொழுகையாளி தொழுகையில் உள்ள ஃபர்துகளை, கடமைகளை, ருக்குன்களை தெரிந்திருப்பது கடமையோ, அதுபோன்றுதான் திருமணத்தை நாடுகின்ற ஆணும் பெண்ணும் இந்த திருமணத்திலே எது கடமை, ஃபர்லானது என்ன, எது ஹராம், எதையெல்லாம் அல்லாஹ் விலக்கி இருக்கிறான், தடை செய்திருக்கிறான் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சந்ததிகளை பெற்றிருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள். இன்று பார்க்கிறோம், தக்வா என்ற இறையச்சம் இல்லாத காரணத்தால், மார்க்கம் அடிப்படை நோக்கமாக இல்லாத காரணத்தால், குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இருக்கிறது. செல்வம் இருக்கிறது, வசதியான வீடு இருக்கிறது, ஆனால் ஒரு மணமகனுக்கு, ஒரு ஆணுக்கு தான் திருமணம் முடித்த அந்த பெண்ணின் மீது, அதுபோன்று ஒரு பெண்ணுக்கு தான் திருமணம் முடித்த அந்த ஆணின் மீது எப்படி ஈடுபாடு இருக்கிறது, உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பல குடும்பங்களிலே பெருமளவு விரிசல்கள் இருப்பதை பார்க்கிறோம். பல குடும்பங்களிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு கிடையாது, ஆலோசனை கிடையாது, ஒருத்தர் ஒருவரை, ஒருவர் மற்றவரை மதிப்பது கிடையாது, ஒருவர் ஒருவருக்கு செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை செய்வது கிடையாது, கொடுப்பது கிடையாது. என்ன, எல்லா இடங்களிலும் இன்று ஒரு தற்பெருமை, ஒரு ஆணவம், நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும், நான் ஏன் முதலிலே இறங்கி செல்ல வேண்டும் என்ற ஈகோ பிரச்சனைகள். இதன் மூலமாக அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை விரிசல் அடைந்து, குடும்ப வாழ்க்கை அங்கே சிதைந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணுக்கு சொல்கிற அறிவுரையை பாருங்கள், உங்கள் பெண்கள் உங்கள் விலாவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விலா எலும்பிலே மிகவும் கோணலானது அதில் இருக்கின்ற மேல் எலும்பு. ஆகவே நீங்கள் அவர்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதில் உள்ள, அவர்களில் உள்ள அந்த கோணலோடு தான் நீங்கள் அவர்களை அனுபவிக்க வேண்டும். அவர்களின் மூலமாக நீங்கள் இன்பம் பெற முடியும். அந்த கோணலை நீங்கள் முற்றிலுமாக திருத்த நினைத்தால் அதை உடைத்து விடுவீர்கள். அதாவது அது விவாகரத்திலே, தலாக்கிலே போய் சேர்ந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய அந்த குணநலனை பற்றி நமக்கு ஒரு சுருக்கமான, ஒரு அழகிய அறிவுரை சொல்கின்றார்கள். அதாவது பெண்களை பொறுத்தவரை அவர்களிடத்திலே சில குறைபாடுகள் இயற்கையாக இருக்கும். சீக்கிரம் கோபித்துக் கொள்வார்கள், அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுவார்கள். கண்ணால் ஏதாவது ஒன்றை பார்த்தால் அது என்ன என்பதை தீர முடிவு செய்யாமல் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். எந்த ஒன்றிலும் அவசரப்பட்டு பேசி விடுவார்கள், சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். இது பெண்களுடைய பண்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கு சொல்கிறார்கள், ஆணுக்கு சொல்கிறார்கள், உங்களிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், பெருந்தன்மை இருக்க வேண்டும். எப்படி ஒரு ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சியாளனுக்கு அவசரம் அழகல்ல, கோபம் அழகல்ல, பழிவாங்கும் தன்மை அழகு கிடையாது. ஒரு ஆட்சி செய்கின்ற அரசனிடத்திலே விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும், எந்த ஒன்றையும் தீர ஆராய்ந்து முடிவெடுக்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அப்படித்தான் குடும்பத்தில் ஆட்சி செய்கிற, குடும்ப தலைவனாக இருக்கின்ற ஆணும். இது ஒரு சிறிய ஆட்சி. அங்கே மனைவி இருக்கிறார், அடுத்து பிள்ளைகள் பிறப்பார்கள், இது ஒரு சிறிய ஆட்சி. இங்கே இந்த குடும்ப தலைவனிடத்திலே அடக்கம் இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும், சகித்துக் கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற மாண்பு இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையையும் அதற்குண்டான முழு காரணங்களையும் ஆராய்ந்து அதிலே என்ன ஒரு நன்மை இருக்கிறது என்பதை தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து யாரிடத்திலே யோசனை கேட்டால் நன்மையாக இருக்குமோ அவர்களிடத்திலே ஆலோசனை பெற்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்க வேண்டும். இது ஒரு ஆணை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த அறிவுரையை வழங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் மனைவி இடத்திலே ஒரு குணத்தை வெறுத்தால், உங்கள் மனைவி இடத்திலே ஒரு குணத்தை வெறுத்தால் அவளுடைய மற்றொரு குணத்தை பாருங்கள், அந்த குணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கலாம். ஆகவே உங்களுக்கு திருப்தி அளிக்கிற குணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு திருப்தி அளிக்காத அந்த குணத்தை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அதனால் அந்த பெண்ணை நீங்கள் வெட்டி விடாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குகிறார்கள். அதுபோன்று பெண்ணை பொறுத்தவரை ஒரு சிறந்த குடும்ப பெண் எப்படி இருக்க வேண்டும், நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இன்று என்ன, பொதுவாக எல்லா வீடுகளிலும் இல்ல மாஷா அல்லாஹ், சில நல்ல வீடுகளை தவிர, நல்ல குடும்பங்களை தவிர, பொதுவாக எல்லா வீடுகளிலும் இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னவென்றால், மனைவி எனக்கு கட்டுப்படுவதில்லை, மனைவி எதிர்த்து பேசுகிறாள், மனைவி என் கட்டளைகளை மறுக்கிறாள், நான் என்ன நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, பிள்ளைகளை வளர்ப்பதிலே கவனம் செலுத்துவது கிடையாது, பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதிலே கவனம் செலுத்துவது கிடையாது, கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலே கவனம் செலுத்துவது கிடையாது என்ற குறைகளை பலருடைய இல்லங்களிலிருந்து நாம் கேள்வி பெறுகிறோம். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் அல்லாஹ்விடத்திலே தன்னை படைத்த இறைவனிடத்திலே அவள் அந்த கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால், வெறும் இறை வழிபாட்டை மட்டும் அவள் சீரும் சிறப்புமாக செய்தால் அந்த கண்ணியத்தை அடைய முடியாது. ஒரு பெண்ணை பொறுத்தவரை இறை வழிபாட்டை மட்டும் அவள் சீரும் சிறப்புமாக செய்துவிட்டால் உயர்வை அடைந்து விடலாம், கண்ணியத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே சிறந்த நல்ல சாலிஹ் என்று சொல்வார்கள் மார்க்கத்திலே, நல்லொழுக்கம் உள்ள அல்லாஹ்விடத்திலே நன்மதிப்பு பெற்ற பெண் யாரு தெரியுமா? அவள் யார் என்றால், தன் கணவன் தனக்கு ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை நிறைவேற்றுவாள், தன் கணவன் தன்னை பார்த்தால் கணவனை மகிழ்ச்சி படுத்துவாள், கணவன் அவளை பார்க்கும் பொழுது கணவனுடைய மகிழ்ச்சிக்கு ஏற்ப சுத்தமாக அழகிய உடையோடு கண்ணியமான முறையிலே இருப்பாள், மேலும் கணவன் தன்னை விட்டு வெளியே சென்றால் கணவனுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய கற்பையும் அல்லாஹுவிற்காக பாதுகாத்துக் கொள்வாள். இது ஒரு நல்ல பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண் ஐங்கால தொழுகைகளை தொழுகிறாள், ஜகாத்து கொடுக்கின்றாள், ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாள், மேலும் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாள், தன் கணவனுக்கு இத்தாஅத்து ஸௌஜ், கணவனுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடக்கிறாள் என்றால், இந்த பெண் நாளை மறுமையிலே வரும்போது சொர்க்கத்தின் எட்டு கதவுகளும் திறக்கப்பட்டு எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ உள்ளே நுழையலாம் என்று அவளுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிப்பு செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்று என்ன, பெண்கள் படித்து விடுகிறார்கள், அல்லது பெரிய குடும்பத்திலிருந்து வசதியான குடும்பத்திலிருந்து வருகிறார்கள், அவர்களிடத்திலும் செல்வம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, என்ன நினைக்கிறார்கள், நான் ஏன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நான் ஏன் கணவனுக்கு பணிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கிருந்துதான் குடும்பத்திலே பிரச்சனை என்பது ஆரம்பமாகிறது. பெண்ணை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்கிறான், அவளுடைய அழகு கணவனுக்கு நன்மையான விஷயங்களிலே கட்டுப்பட்டு நடப்பதிலே இருக்கிறது. ஆம், தவறான விஷயங்களை ஏவினால் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. ஒரு ஒழுக்கமான சாலிஹான நல்ல பெண் ஏதோ ஒரு விதத்திலே அங்கே ஒரு மோசமான ஒரு திருமண பந்தம் ஏற்பட்டு விடுகிறது, ஒழுக்கத்தின் அடிப்படையில் இல்லாமல் பொருளாதாரத்திலோ அல்லது வேறு விதத்திலோ, இப்போது இந்த பெண் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய கணவனை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அவனிடத்திலே தொழுகை இல்லையா, தொழுகையை வர வைக்க வேண்டும், அவனிடத்திலே நோன்பு இல்லையா, நோன்பை வரவழைக்க வேண்டும், அவனிடத்திலே நல்ல பண்புகள் இல்லையா, நல்ல பண்புகளை வர வைக்க வேண்டும், அவனிடத்திலே மார்க்க பற்று இல்லையா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, அதை பற்றி அந்த கணவனுக்கு அந்த பெண் அழகிய முறையில் உபதேசம் செய்ய வேண்டும். கணவன் விரும்புகிறான் என்பதற்காக ஒரு முஸ்லிமான தொழக்கூடிய ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல பெண் சினிமாவிற்கு செல்ல முடியுமா, சினிமாக்களை பார்க்க முடியுமா, சீரியல்களை பார்க்க முடியுமா, அல்லது ஹிஜாப் என்ற அந்த பருதா ஆடை இல்லாமல் வெளியிலே செல்ல முடியுமா? செல்ல முடியாது. இந்த விஷயங்களிலே கணவனுக்கு கீழ்படியக்கூடாது. அல்லாஹுவிற்கு மாறு செய்யும் விஷயத்திலே கணவனுக்கு கீழ்படியக்கூடாது. மாறாக அல்லாஹுவிற்கு வழிபடுகிற விஷயத்திலே தானும் அல்லாஹுவிற்கு வழிபட்டு தன் கணவனையும் அல்லாஹுவிற்கு வழிபடக்கூடிய சாலிஹான ஒரு நல்ல கணவனாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோன்று அன்பிற்குரியவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே இணைந்த ஆணும் பெண்ணும் அடுத்து ஒரு சந்ததியை நோக்கி இவர்கள் செல்கிறார்கள். இவர்களுக்கு குழந்தை பிறக்கும். பெரும்பாலும் என்ன, இன்று குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு பொருளாதார நல்ல கல்வியை கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை. அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை விட்டு செல்வது நம்முடைய பொறுப்பு என்று விளங்கி வைத்திருக்கிறார்களே தவிர, நான் என் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தேனா, நான் என் பிள்ளைக்கு இறை அச்சத்தை தக்குவாவை சொல்லிக் கொடுத்தேனா, அல்லாஹுவை பயப்படக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தேனா, சமூகத்திலே கண்ணியமாக எப்படி வாழ வேண்டும், பெரியோர்களை எப்படி மதிக்க வேண்டும், தாயை எப்படி மதிக்க வேண்டும், வயது முதிர்ந்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற ஒழுக்கங்களை நம்மிலே எத்தனை பேர் படித்துக் கொடுக்கிறார்கள்? என் அன்பிற்குரியவர்களே, இன்று சமூகத்திலே கல்வி அதிகமாகிவிட்டது, சமூகத்திலே பொருளாதாரம் அதிகமாகிவிட்டது, ஆனால் நிம்மதி இல்லை. எங்கு பார்த்தாலும் மரியாதை இல்லை. சிறுவர்கள் பெரியவர்களை மதிப்பது கிடையாது. சமூகத்திலே பிணைப்பு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, அமைதி கிடையாது. தான் தோன்றித்தனமான ஒரு தருதலைத்தனமான பக்குவம். வாலிபர்களை பார்த்தால் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான். முதியவர்களை மதிக்காத ஒரு பண்பாடு, சமூகத்திலே கண்ணியத்திற்குரியவர்களை மதிக்காத ஒரு பண்பாடு. அன்பிற்குரியவர்களே, கல்வியை விட ஒழுக்கம் முதலிலே முக்கியம். கல்வியை விட ஒழுக்கம் முக்கியம். ஏனென்றால் ஒருவனிடத்திலே கல்வி இருக்கிறது ஆனால் ஒழுக்கம் இல்லை, அவனிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, மறுமையுடைய அச்சம் இல்லை என்று சொன்னால், இந்த கல்வி எப்படி என்றால் ஒரு கொலைகாரனுடைய கையில் இருக்கின்ற கத்தியை போல. ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரனிடத்திலே ஒரு கத்தி இருந்தால் எப்படி பலருடைய உயிருக்கு ஆபத்தோ, அது போன்றுதான் ஒழுக்கம் இல்லாமல் கல்வி இருந்தால், அது போன்றுதான் இறை அச்சம் என்கிற அந்த அல்லாஹுவின் பயம் இல்லாமல், மறுமையின் பயம் இல்லாமல் கல்வி இருந்தால் இப்படிப்பட்ட தீய விளைவுகளைத்தான் அது கொண்டு வரும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்தாலும் இதை மறுமையிலே நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் அணு அளவு தீமை செய்தாலும் அதனுடைய கெடுதியை மறுமையிலே பார்ப்பீர்கள் என்று. ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழ்க்கையிலே ஒவ்வொரு எட்டை அவன் எடுத்து வைக்கும் போதும், இதற்கு நான் மறுமையிலே விசாரிக்கப்படுவேன், இது நன்மையாக இருந்தால் எனக்கு நற்கூலி உண்டு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதுவே தீமையாக அமைந்து விட்டால் இதற்காக நான் விசாரிக்கப்படுவேன், தண்டிக்கப்படுவேன் என்ற பயம் இருக்க வேண்டும். சமூகத்திற்கு முன்னால் பயப்படுவதை விட தனிமையில் இருக்கும் போது அல்லாஹுவை பயப்படுவதை அல்லாஹ் குர்ஆனிலே போற்றி புகழ்ந்து சொல்லுகின்றான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருமண பந்தத்திலே இணைபவர்களாக இருக்கட்டும் அல்லது இணைந்தவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய சமூகத்தை நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் தான் அடுத்து ஒரு சமுதாயமாக உருவாகப் போகிறார்கள். இவர்களை நான் எப்படி உருவாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்னிடத்திலே விசாரணை செய்வான். அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தோம், நல்ல உடை கொடுத்தோம், நல்ல பொருளாதார கல்வியை கொடுத்தோம், எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தோம், ஆனால் ஒழுக்கமுள்ள, இறை அச்சமுள்ள, அல்லாஹுவை பயந்து கொள்கிற ஒரு மனிதனாக அவனை உருவாக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெரிய விசாரணை உண்டு. ஒரு சிறிய ஒரு சூராவை அத்தியாயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி இருக்கிறான். சூரா லுக்மான் என்ற 31வது அத்தியாயம், அதிலே நீங்கள் பாருங்கள், தந்தையாகிய லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற ஒரு 12க்கு மேற்பட்ட அறிவுரையை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான். அல்லாஹுவை அஞ்சிக் கொள், படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விற்கு சமமாக படைப்புகளை வணங்காதே, அல்லாஹுவிற்கு பணிந்து நட, உன்னுடைய பெற்றோரை மதித்துக்கொள், அவர்களுடைய மனம் நோகும்படி நீ நடக்காதே, நன்மையை ஏவு, தொழுகையை கடைபிடி, ஏற்படுகிற சோதனைகளை நீ பொறுத்துக்கொள், யாருக்கு முன்னாலும் அதட்டி சப்தமாக பேசாதே, நடந்து சென்றால் கூட கண்ணியமாக நடந்து செல் என்ற அழகிய அறிவுரைகளை எல்லாம் ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்வதை குர்ஆனிலே ஒரு அத்தியாயமாகவே அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்றால், என் கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒழுக்கம் என்பதும் இந்த கண்ணியமான பண்பாடுகள் என்பதும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கின்ற சிறந்த அன்பளிப்பு என்ன தெரியுமா? நல்லொழுக்கம் என்று சொல்கிறார்கள். இன்று பெரும்பாலான பள்ளிக்கூடங்களிலே வெறும் பொருளாதார கல்வி மட்டும் போதிக்கப்படுகிறது. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் படிக்கின்ற இடங்களிலே வெறும் பொருளாதார கல்வி மட்டும், உலகம் சார்ந்த இந்த சிந்தனைகள் மட்டும் அவர்களுக்கு படித்து கொடுக்கப்படுகின்றன. படைத்த இறைவன் யார், அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒழுக்கம் என்ன, உண்மை பேசுவதால் ஏற்படும் நன்மை என்ன, பிறரை ஏசக்கூடாது, பிறரை பரிகாசம் செய்யக்கூடாது, பிறருடைய மனதை நோகடிக்க கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, பிறருடைய பொருளை அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது, தாயை எப்படி பேண வேண்டும், தந்தையை எப்படி மதிக்க வேண்டும், சகோதரனுக்குள்ள உரிமைகள் என்ன, இவையெல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே படித்துக் கொடுக்கப்படுகின்றனவா? இல்லை. ஆகவே வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி உருவாகிறார்கள், காட்டிலே எப்படி மிருகங்கள் வளர்கின்றனவோ அப்படித்தான் வளர்கிறார்கள். அதனுடைய அந்த தாக்கத்தை, அதனுடைய அந்த ரிசல்ட்டை நாம் பார்க்கிறோம். பத்திரிகையை திறந்தால் என்ன பார்க்கிறோம்? திருடு. பத்திரிகையை திறந்தால் என்ன பார்க்கிறோம்? கொலை, மோசடி, லஞ்சம், வம்பு, சண்டை, சச்சரவு, கலகம், இதைத்தான் பார்க்கிறோம். இதில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் என்ன, படிக்காத கிராமத்து விவசாயிகளா, கல்வி அறிவு இல்லாத முட்டாள்களா? இல்லை, இவர்களெல்லாம் படித்தவர்கள், பள்ளிக்கூடம் சென்றவர்கள், பல டிகிரிகளுக்கு சொந்தமானவர்கள். ஆனால் ஒழுக்கம் இல்லாத காரணத்தால், நற்சிந்தனை இல்லாத காரணத்தால், மறுமையின் குறிக்கோள் இல்லாத காரணத்தால், இவர்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தாலும், இந்த பொருளாதார கல்வியிலே இவர்கள் மேம்பட்டிருந்தாலும், பார்ப்பதற்கு இவர்கள் மனிதர்களாக இருந்தாலும், இவர்களுடைய குணங்களால், இவர்களுடைய பண்புகளால் கீறி கிழித்து திங்கக்கூடிய மிருகங்களை விட கேடுகட்டவர்களாக, அவர்களை விட கேவலமானவர்களாக இருக்கிறார்கள். காடுகளிலே பாருங்கள், ஒரு கொடிய மிருகம் தனக்கு பசி ஏற்பட்டால் தான் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடும், அவ்வளவுதான். ஆனால் இன்று நடப்பது என்ன? ஒரு மனிதன் தீயவனாக இருக்கும் போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழிக்க முயற்சி செய்கிறான், சமூகத்தின் ஒட்டுமொத்த நிம்மதியையும் அமைதியையும் கண்ணியத்தையும் குலைக்க முயற்சி செய்கிறான். இதைத்தான் இன்றைய வாழ்க்கையிலே கண்ணியத்திற்குரியவர்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே குடும்ப வாழ்க்கையிலே நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டியது அல்லாஹுவின் அச்சம். மறுமைக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நான் எப்படி அல்லாஹுவை பயப்படுகிறேன்? என் மனைவியை எப்படி நல்லொழுக்கமுள்ள சிறந்த மனைவியாக கொண்டு வருவது? அதுபோன்று மனைவி தன் கணவனை பற்றி சிந்திக்க வேண்டும். அவனுடைய உணை, அவனுடைய உணவு உடை, அவனுடைய சுக நலனை பற்றி சிந்திக்கின்ற மனைவி அவனுடைய மறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும். நபித்தோழர்களுடைய பெண்களை பற்றி பார்க்கிறோம். அவர்களுடைய ஆண்கள் வெளியிலே சென்றால் அந்த நபித்தோழர்களின் பெண்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், ஹராமானதை சம்பாதித்து எங்களுக்கு உணவு கொடுத்து விடாதீர்கள், எங்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த சிறப்பிற்குரிய கண்ணியமான பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள். அந்த சிந்தனை வர வேண்டும், என் கணவன் எப்படி சம்பாதித்தால் என்ன, யாரை ஏமாற்றினால் என்ன, யாருடைய சொத்தை மோசடி செய்தால் என்ன, நான் செழிப்பாக இருக்க வேண்டும், எனக்கு பெரிய குடும்பம், எனக்கு பெரிய கட்டடம், எனக்கு நகை நட்டுகள் வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தால், என் அன்பிற்குரிய சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய கணவனை உங்கள் கையால் நரகப்படுகுடியிலே தள்ளுகிறீர்கள். எனவே கணவன் சம்பாதிக்கிற சொத்து ஹலாலானதா, பயந்து சம்பாதிக்கிறானா, உண்மை பேசி சம்பாதிக்கிறானா, கண்ணியமான முறையில் நீதமாக சம்பாதிக்கிறானா என்ற கவனமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் இருவரின் மீது உள்ள மொத்த பொறுப்பு என்னவென்றால், அடுத்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சந்ததிகளின் மீது, அவர்களை வளர்க்கின்ற விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொண்டு நல்ல ஒரு சமுதாய மக்களை இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் தர வேண்டும். அதன் மூலமாகத்தான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய அருளை பார்க்க முடியும், அல்லாஹுடைய ரஹமத்தை பார்க்க முடியும். அல்லாஹ் கூறுகிறான், ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والارض. ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு நல்ல குணத்தோடு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொண்டால், வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் நம்முடைய அருள் வாசல்களின் கதவுகளை நாம் திறந்து கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே பரக்கத்தான கண்ணியமான ரஹமத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, பொருளாதார மேம்பாட்டிலே கிடையாது, உலக வாழ்க்கையின் தரம் முன்னேறுவதிலே கிடையாது, மாறாக இறை அச்சத்திலும் நல்லொழுக்கத்திலும் தான் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பரக்கத், ஆஃபியத் என்ற நற்சுகம் இருக்கிறது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹுவை பயந்து கொண்டு ஒரு தூய சமூகத்தை, ஒரு தூய சமுதாயத்தை உருவாக்கிற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக என்று வேண்டி முடிக்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.